சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 83 அத்தியாயம். சுடும் கற்பு. இருங்கோவேல் கேட்டான், என்ன ஆமோதிக்கிறாய் பூவழகி என்று. உன் அரசை நிலைக்குச் செய்ய முதலில் துறைமுகத்தை வெளிநாட்டாருக்கு அர்ப்பணம் செய்துவிட்டாய். நாட்டில் ஒரு பகுதி உன்னிடமிருந்து போய்விட்டது என்றாள் பூவழகி. போகாது பூவழகி, போயிருப்பது தற்காலிகமாகத்தான். மறைந்திருக்கும் கரிகாலன் என் கையில் சிக்கட்டும். அந்த நாளில் இருந்து ஒரு வாரத்தில் புகாரை யவனர்களிடமிருந்து பறித்து விடுவேன். சோழ நாட்டின் கடல் வாயிலை இன்னொருவர் கையில் ஒப்படைக்க நான் விரும்பவில்லை என்றான் இருங்கோவேல். யவனரை வஞ்சிக்க உத்தேசமா? இதெல்லாம் வஞ்சகம் அல்ல, ராஜதந்திரம். ராஜதந்திரத்துக்கு புது இலக்கணம் இது இருங்கோவேல். ஆனால் பலன் தரும் இலக்கணம் பூவழகி. அதிக நாள் பலன் தராது. யவனர்கள் நீ நினைப்பது போல் முட்டாள்கள் இல்லை. அவர்கள் தலைவன் டைபீரியஸ் போர் தந்திரத்திலும் ராஜதந்திரத்திலும் இணையற்றவன். அவனை வெல்ல முடியாது. அவனை வென்றால் அவன் தலைவியை வெல்ல முடியாது. இருங்கோவில் பலமாக நகைத்தான். ராணியை சொல்கிறாய் அப்புவழகி? அந்த பொற்கொண்டை பேரழகை என் கையில் சிக்காதிக நாளாகாது. உனது அந்த புறத்தில் வெகு சீக்கிரம் அவளும் இருப்பாள் என்று அந்த வஞ்சகன் கூறினான். ராணியை நினைத்த மாத்திரத்தில் அவன் கண்களில் காமவெறி அதிகமாகியது. கண்கள் கனவுலகத்துக்கும் சில வினாடிகள் சென்றன. ராணியின் பேச்சை கேட்டதுமே அவன் கண்களில் தோன்றிய காமவெறியை கண்டு பூவழகி, இவன் மனிதனா மிருகமா என்று உள்ளுக்குள் எண்ணமிட்டாள். அவள் உள்ளத்தில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொள்ளாத இருங்கோவேல் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் பூவழகியின் பஞ்சனையை நோக்கி நடந்து வர தொடங்கினான். ராணியை நினைத்த மாத்திரத்தில் அவன் உள்ளே எழுந்து இரத்தத்தில் சுழல துவங்கிவிட்ட மிதமிஞ்சிய காமவெறி அதுவரை அச்சப்பட்டு கிடந்த கால்களுக்கு உறுதியூட்டிவிட்டதால் அவன் நடையிலும் வெறி திரிந்தது. கண்களில் இருந்த நிலை சொல்ல தேவையில்லை. புறாவை நோக்கி பருந்து போல் பஞ்சனையை நோக்கி வந்த இறங்குவேளை கண்டதும் உள்ளூர ஓரளவு அச்சம் கொண்ட பூவழகி பஞ்சனையை விட்டு சரில் என்று எழுந்து, நில் அப்படி என்று கூறினாள் பெரிதாக. நான் இங்கு வந்தது என் குண விசேஷங்களையும் தத்துவ சாத்திரங்களையும் ராஜதந்திரங்களையும் பற்றி இரவு புறாவும் தர்க்கிக்க அல்ல பூவழகி. உன் பூவுடலை அணைக்கவே வந்தேன். அணையாமல் அரண்மனை செல்ல மாட்டேன். இத்தனை நேரம் நான் வாழவிருந்ததற்கு காரணம் பூவை கசக்கி முகர இஷ்டப்படாததால். ஆனால் புஷ்ப செடியிலும் தோன்றும் முட்கள் அதிகமாக குத்தும் போது எந்த மனிதனும் பொறுமை இழக்கின்றான். இனி என்னை தடுத்து பயனில்லை, வா இப்படி என்று கை நீட்டி அவளை பிடிக்க முயன்றான். பூவழகி அவனுக்கு எட்டாமல் சற்று தூரிதமாக நடந்து அறையின் மூலையில் குத்து விளக்கின் பக்கம் சென்று நின்று கொண்டாள். அப்பொழுதும் அணுகி வந்து கொண்டிருந்த இருங்கோவேலை நோக்கி, இருங்கோவேல் கிட்டி நெருங்காதே. நெருப்பு இளம் சென்னியை தான் சுடும் என்பதில்லை, உன்னையும் சுடும். பேசாமல் அரண்மனை நோக்கி போய்விடு. உன் ஆணையை மறவாதே என்று எச்சரித்தாள். அவள் குரலில் இருந்த எச்சரிக்கை ஈட்டிகள் போல் ஜொலித்தன. ஈட்டி போல் ஜொலித்த அவள் கண்களிலும் தெரிந்தது. ஆணையை பற்றி சொன்னதும் சற்று நின்ற இருங்கோவேல், ஆணையா? ஏந்த ஆணை என்று கேட்டான். என் தந்தையிடம் நீ ஆணையிடவில்லை என்னை காப்பதாக? ஆணையிட்டேன் அந்த முட்டாளை புகார் அனுப்ப. இங்கு அவன் இருக்கும் வரை இந்த எல்லைப்புற மாளிகைக்கு வர முடியவில்லை பூவழகி. எத்தனை இடைஞ்சலாக நின்றான் எனக்கும் என் இன்பத்துக்கும் குறுக்கே. இப்பொழுது உன் தந்தை இல்லை, உன்னை காக்க உன் காதலனும் இல்லை. ஒருவனை புகாருக்கு அனுப்பிவிட்டேன், இன்னொருவனை டைபீரியஸ் வானுலகுக்கு அனுப்பிவிட்டான். புரிகிறதா? இனிமேல் எட்டு நிற்பதில் பயனில்லை, வா இப்படி என்றான். வஞ்சகனுடைய ஆணை எத்தன்மையது என்பதை என் தந்தை அறியார் என்று நினைக்கின்றாயா? நீ அத்துமீறி நடந்தால் என்னை காக்க இருவரை விட்டு போயிருக்கிறார். நான் கூவினால்? ஓ, உன் கூவல் இன்பமாய் காட்டில் எதிரொலி செய்யும். உன் தந்தை ஒற்றர்களை விட்டு போனதை இருங்கோவேல் அறியாதிருப்பான் என்று நினைக்கின்றாயா பூவழகி? இந்த உறையூரில் உள்ள உன் நண்பர்கள் நடவடிக்கை ஒவ்வொன்றையும் என் ஒற்றர்கள் கவனிக்கிறார்கள். உன் தந்தை விட்டு போன அவரது மெய்க்காவலர் இருவரும் சிறையில் இருக்கிறார்கள். மறுப்பு வேள் உறையூரின் எல்லையை தாண்டு முன்பு அவரை என் வீரர்கள் பிடித்து விட்டார்கள். இனி உன்னை யாரும் எதுவும் காக்க முடியாது. யாரும் என்று வேண்டுமானாலும் சொல், ஆனால் எதுவும் என்று சொல்லாதே. உனக்கு உயிரின் மேல் ஆசை இருந்தால் கிட்டே வராதே. பெண்களின் கற்பின் சக்தியை நீ அறிய மாட்டாய். இருங்கோவேல் மீண்டும் நகைத்தான். நீயாக இஷ்டப்பட்டு என்னை ஏற்றுக் கொள்பு வழி. உன்னை ராணியாக்குகிறேன், இல்லையே உன்னை பலவந்தமாக அடைந்து என் காம கிழத்தியாக்குவேன். இரண்டு பதவிகளில் நீ இஷ்டப்பட்டதை அடையலாம், எது வேண்டும் சொல். வீணாக கற்பு உறுதி என்ற அர்த்தமற்ற சொற்களை கொட்டி என்னை மிரட்டாதே என்று கூறிய இருங்கோவேல் திடீரென்று ஒரு கரத்தை நீட்டி பூவழகியின் இடது கரத்தை பிடித்தான். வேறொரு பெண்ணாயிருந்தால் அந்த நிலையில் அலறியிருப்பாள். கையை திமிரியிருப்பாள். அறையின் மூளைக்கு மூளை ஓடியிருப்பாள். அது எதையும் செய்யவில்லை பூவழகி. அவள் முகத்தில் உறுதி மட்டும் பலமாக இருந்தது. கண்களில் ஏதோ பயங்கர ஒளி சுடர்விட்டது. கையை பிடித்ததும் அவள் அலறாமல் கையை திமிராமலும் இருந்ததைக் கண்டு இருங்கோவேள் அவளை தவறாக புரிந்து கொண்டான். அத்தனை நேரம் அவள் வாதிட்டது வெளிப்பூச்சி என்று நினைத்தான். ஆகவே தன் தலையை அவள் முகத்தை நோக்கி தாழ்த்தினான். அப்பொழுதும் அவள் அலறவில்லை, திமிரவும் இல்லை. அலறியதும் திமிறியதும் இருங்கோவேள்தான். அவன் உடலில் திடீரென்று நெருப்பு பலமாகச் சுட்டது. ஐயோ என்று அலறினான் அவன். அடி பாவி, உனக்கு என்ன துணிச்சல் என்று கூவிக்கொண்டே பின்னடைந்து மேல் சரிகை துணியை தரையில் எறிந்தான். மிகுந்த பயத்துடன் விசிறி எறியப்பட்ட அவன் சரிகை துணி பூவழகிக்கும் அவனுக்கும் இடையே பெரிதாக எரிந்தது. கற்பின் அக்கினியை காக்க வந்தது போல தனக்கும் இருங்கோவேளுக்கும் இடையே எரிந்து கொண்டிருந்த அந்த சரிகை துணியையும் நோக்கி, இருங்கோவேளையும் நோக்கி கையில் குத்து விளக்குடன் நின்று கொண்டிருந்த பூவழகி அவன் எதிரே ஏதோ பெரும் அஸ்திரத்தை ஏந்தி வந்திருக்கும் தேவதை போல நின்றாள். கையில் இருந்த குத்து விளக்கை எடுத்துக் காட்டி தேவதை பேசுவது போலும் பேசினாள். இருங்கோவேள், நீ என்னை நெருங்க முற்பட்டதும் இந்த விளக்கு லக்ஷ்மியை நான் பாதுகாப்புக்கு நெருங்கினேன். நீ என் கையை பிடித்ததுமே விளக்கின் சுடரை உன் மேல் துணியில் சாய்த்து பிடித்தேன். ஆகையால் மேல் துணி மட்டும் பிடித்து உன் முதுகில் மட்டும் தீப்புண்கள் ஏற்பட்டிருக்கின்றன. நான் இஷ்டப்பட்டிருந்தால் விளக்கை சற்று தாழ்த்தி பிடித்து உன் ஆடை பூராவையும் எரிய வைத்து உனக்கு மன்னர் இளம் சென்னீர் முடிவை அளித்திருப்பேன். ஆனால் உன்னை போன்ற வஞ்சக முறையை பின்பற்ற எனக்கு இஷ்டமில்லை. நீ மடிய வேண்டியது போரில். நானும் உன் குலத்தவள். இருங்கோவேள், என் குலத்தானை நான் தீக்கு இரையாக்கினேன் என்ற பழிச்சொல் எனக்கு வேண்டாம். இன்று உனக்கு உயிர் பிச்சு அளித்தது அதனால்தான். போ, அரண்மனைக்கு போய் புண்களை ஆற்றிக்கொள். முடிந்தால் மனத்தையும் ஆற்றிக்கொள். உண்மை மன்னரை கண்டுபிடித்து மன்னிப்பு கேட்டுக்கொள் என்றாள். அவள் சொற்கள் விளைவித்த மனப்புண்ணாலும் தீ விளைவித்த உடற்புண்ணாலும் வேதனை பெரிதும் அடைந்த இருங்கோவேள் அவளை கொலை செய்து விடுவது போல சில வினாடிகள் பார்த்து கொண்டு பேசாமல் நின்றான். வெளியில் இருந்த வீரர்களை விட்டு அந்த குத்து விளக்கை பிடுங்க சொல்லி அவளை பலவந்தமாக அடைந்தால் என்ன என்று ஒரு வினாடி நினைத்தான். பிறகு ஏதோ நினைத்துக் கொண்டு தன் முடிவை மாற்றி, இருக்கட்டும், இவளுக்கு அதுதான் சரியான தண்டனை என்று மனத்திற்குள் சொல்லிக் கொண்டான். கடைசியில் பூவழகியை நோக்கி சொற்களில் தீ பறக்க உள்ளே இருந்த விஷத்தை வெளியிலும் கொட்ட தொடங்கி கூறினான். புரு மாறுப்பவியில் மகளே, புரு. உன் கதியும் உன் தந்தையின் கதியும் என்ன ஆயிருது பார். இன்று நீ எனக்கு விளைவித்த மனப்புண்ணை போல 10 மடங்கு மனப்புண்ணை உனக்கு விளைவிக்கிறேன். குத்து விளக்கு தீயல்லவா என்னை சுட்டது. உன் தந்தையை ஆட்டு இறைச்சியை சுடுவது போல சிறுகு சிறுகு தீயில் காய்ச்சி கொள்ளுகிறேன். இதோ உன்னை என் சிறைக்கு கடத்தி செல்ல வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று கூவிய இருங்கோவேள் வாயிற்படியை நோக்கி ஓடி, டேய் யாரங்கே என்று குரல் கொடுத்து அடியுண்ட புலி போல அறைக்குள் மீண்டு வந்தார். அவனால் வெளிக்கப்பட்ட வீரர்கள் ஓடி வந்தவுடன், இவளையும் ஏற்கனவே நம்மிடம் சிக்கியிருக்கும் இவள் தோழியையும் அழைத்து போய் சிறையில் தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டு தீப்புண் பெரிதும் பாதித்ததால் சரசரவென்று அறையை விட்டு ஓடினான். அடுத்த சில வினாடிகளில் அவன் ரதம் சென்ற ஓசை காதில் விழவே குத்து விளக்கை கீழே வைத்த பூவழகி ஆயாசு பெருமூச்சு ஒன்றை வெளிவிட்டாள். வஞ்சகனிட்ட ஆணை, அதன் பெருமானத்தை அறியவில்லையே தந்தை என்று முணுமுணுக்கவும் செய்தாள். உள்ளே நுழைந்த வீரர்கள் இருங்கோவேளின் சரிகை துணி தீயை அணைத்தார்கள். பிறகு பூவழகியை நோக்கி, புறப்படுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். வேளிர்கள் குலத்தின் உரம் நெஞ்சில் பரிபூரணமாக இருந்ததால் சற்றும் லட்சியம் செய்யாமலே பூவழகி கிளம்பினாள். வாயிலில் காத்திருந்த காவலர் தலைவன் அவனையும் இன்பவள்ளியையும் இரு புறவைகளில் ஏற்றி வீரர்களை முன்னும் பின்னும் காவல் புரிய சொல்லி குதிரைகளை செலுத்த உத்தரவிட்டார். அரண்மனை பெருவீதி வழியாக அந்த காவல் படை செல்லாமல் பக்கத்து தோப்பின் வழியாக சென்றதை கவனித்த பூவழகி, பார்த்தாயா இன்பவள்ளி, இருங்கோவேளுக்கு எதையும் பகிரங்கமாக செய்யும் பழக்கம் போய்விட்டது. இது ரகசிய வழியாக அழைத்துச் செல்கின்றான் என்றாள். ரகசியம் அத்துடன் நிற்கவில்லை. தோப்பின் வழியாக சென்று அரண்மனை திட்டி வாசல் கண்ணுக்கு புலப்பட்டதும், இவர்கள் கண்களை கட்டுங்கள், நாம் செல்லும் பாதை தெரிய வேண்டாம் என்றான் இருங்கோவேளின் காவலர் தலைவன். இருவர் கண்களும் பலமாக கட்டப்பட்டன. பிரயாணம் நீண்ட நேரம் நீடித்தது. வீரர்களின் புறவிகள் சத்தம் பல திசைகளில் பரவியது. ஜாமம் ஒன்றாகியும் பிரயாணம் முடியாததை கண்ட பூவழகி, எத்தனை தூரம் இருக்கிறது இன்னும் என்று வினவினாள். அதை பற்றி உனக்கு என்ன கவலை, நடத்து குதிரையை என்று காவலர் தலைவன் மிரட்டினான். பேசாமல் நடத்தினாள் பூவழகி. விதியின் மேல் பழியை போட்டு இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.